ஓம் சாந்தி. இனிய குழந்தைகளே, 21 புறவிகளுக்கு ராஜ்யத்தை பெறுவதற்கு ஞானத்தையும் செல்வத்தையும் தானம் செய்யுங்கள். ஞானத்தை கிரகிப்பதுடன் மற்றவர்களையும் அதனை கிரகிப்பதற்கு தூண்டுங்கள். கேள்வி: நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது தீய சகுனங்களை அனுபவம் செய்வதற்கான காரணம் என்ன? அதில் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றாததனால் தீய சகுனம் அனுபவம் செய்யப்படுகிறது. புத்தியில் நம்பிக்கை வைத்து சதா ஒரே ஒருவரின் வழிகாட்டலை பின்பற்றினால் நீங்கள் ஒருபோதும் தீய சகுனங்களை அனுபவம் செய்ய மாட்டீர்கள். சதா நன்மையே இருக்கும். தாமதமாக வருபவர்களும் மேலும் முன்னேறி செல்லக்கூடிய விதத்தில் இது ஒரு வினாடிக்கான விளையாட்டாகும். நீங்கள் பாபாவுக்கு உரியவராகினால் நீங்கள் அனைத்து உரிமைகளையும் பெறுவதுடன் எல்லையற்ற சந்தோஷ பொக்கிஷம் எனும் ஆஸ்தியை பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் அவரின் வழிகாட்டலை சதா பின்பற்ற வேண்டும். பாடல்: நீங்களே அன்பு கடல், நாங்கள் ஒரு துளிக்காக தவிக்கிறோம். நீங்களே அன்பு கடல், நாங்கள் ஒரு துளிக்காக தவிக்கிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் அர்த்தம் குழந்தைகளுக்கு மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஓம் என்பதன் அர்த்தம் நான் ஓர் ஆத்மா, இது என் சரீரம் என்பதாகும். தந்தை கூறுகிறார், பரமாத்மாவாகிய நான் ஓர் ஆத்மா. அவருக்கு ஒரு சரீரம் இல்லை, ஏனெனில் அவரே அனைவரினதும் தந்தையாவார். ஆத்மாவாகிய நானே பரமாத்மா என நீங்கள் கூற முடியாது. நான் ஓர் ஆத்மா, பரமாத்மாவின் ஒரு குழந்தை என கூறுவதே சரியாகும். ஆத்மாவாகிய நானே பரமாத்மா என கூறுவது முற்றிலும் தவறு. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டுள்ளீர்கள். இதுவே பழைய உலகம் என்பதையும் சத்திய யுகமே புதிய உலகம் என்பதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எவ்வாறாயினும் அந்த உதவியற்ற அப்பாவி மக்கள் எப்பொழுதும் சத்திய உலகம் இருந்தது என்பதை அறிய மாட்டார்கள். கலியுகம் நிறைவடைவதற்கு இன்னும் 40,000 ஆண்டுகள் இருப்பதாகவும் அவர்கள் எண்ணுகிறார்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் புதிய உலகை ஸ்தாபிக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நான் உங்கள் மூலமே புதிய உலகை ஸ்தாபிக்கின்றேன். விநாசம் உங்கள் மூலமாக நிகழப்போவதில்லை. நீங்கள் சிவசக்திகள், பிரஜைகளின் பிரதானமான பிரம்மாவின் வாய் வழித்தோன்றல்கள், வன்முறையற்ற சக்தி சேனையினர். நீங்களே தந்தையிடம் இருந்து ஓர் ஆஸ்தியை பெறுவதற்கான உரிமை உடையவர்கள். பிராமணர்களாகிய நீங்களே ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்கள். நீங்களே காமம் என்னும் விகாரத்தை வெல்பவர்கள். இதனாலேயே காம விகாரத்தை வெல்பவர்களே தந்தையை சந்திக்க முடியும் என இங்கே வருபவர்களுக்கு கூறப்பட்டுள்ளது. சிலர் உண்மையான குழந்தைகளாகவும் மற்றவர்கள் மாற்றாந்தாய் குழந்தையாகவும் உள்ளனர். உண்மையான குழந்தைகள் ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். ஞான கடலான தந்தையை நாங்கள் இப்பொழுது கண்டு கொண்டோம். கிருஷ்ணரை ஞான கடல் என அழைக்க முடியாது. தேவர்களின் புகழானது சிவபாபாவின் புகழை விட முற்றிலும் வேறுபட்டது. தேவர்களின் புகழோ முற்றிலும் விகாரமற்றவர்கள் என்பதாகும். ஆனால் சிவபாபாவோ மனித உலக விருட்சத்தின் விதை, சத்தியமானவர், உயிரற்றவர், பேரானந்தமானவர், ஞான கடல் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். இச்சரீரம் ஆரம்பத்தில் உயிரற்று இருக்கின்றது. பின்னர் ஓர் ஆத்மா அவருள் பிரவேசித்தும் உயிருள்ளதாகுகின்றது. மனித உலக விருட்சம் எவ்வாறு வெளித்தோன்றுகிறது என்பதை விதையான தந்தை மாத்திரமே அறிவார். அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அவர் கூறுகிறார், நான் உங்களுக்கு ஒரு சிறிதளவு ஞானத்தை கொடுத்தாலும் நீங்கள் பழைய உலகிலிருந்து புதிய உலகிற்கு செல்கின்றீர்கள். இது சிவாலயம் எனப்படுகிறது. இது சிவபாபாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட தேவர்கள் வாழுகின்ற சொர்க்கமாகும். பக்தி மார்க்கத்தில் அவர்களை ஆலயங்களில் அமர்த்தியுள்ளனர். நீங்களே உண்மையான ஆன்மீக பிராமணர்கள். சிவபாபா பிரம்மா மூலம் உங்களை தனக்குரியவர்களாக்கியுள்ளார். லௌகீக பிராமணர்கள் தாங்கள் வாய் வழித்தோன்றர்கள் என கூறிய போதிலும் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் தேவர்களாகிய பிராமணர்களுக்கு தலை வணங்குகிறோம். ஏனெனில் அவர்கள் எண்ணுகிறார்கள், பிராமணர்களாகிய நாங்கள் பூஜை செய்பவர்கள், நீங்களே பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். விகாரங்களையுடைய பிராமணர்கள் தூய பிராமணர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். நீங்கள் இப்பொழுது பிராமணர்களாகியுள்ளீர்கள். நாங்கள் பிராமணர்களுக்கும் தேவர்களுக்கும் தலை வணங்குவோம் என நீங்கள் கூறும் ஒரு காலம் வரும். ஏனெனில் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்ற நீங்களே பின்னர் பூஜை செய்பவர்கள் ஆகுகின்றீர்கள். இவை மிக ஆழமானதும் களி கூட்டக்கூடியதுமான விடயங்களாகும். ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்கள் இவை அனைத்தையும் கிரகிப்பதுடன் மற்றவர்களையும் கிரகிக்க தூண்டுவார்கள். உதாரணமாக, ஒரு சட்டத்தரணி அல்லது சத்திர சிகிச்சை நிபுணர் எந்த அளவிற்கு கற்கிறாரோ அந்த அளவிற்கே மருந்துகளோ அல்லது சட்ட கருத்துக்களோ அவரின் புத்தியில் நிலைத்திருக்கும். அவர்கள் அனைவருக்கும் சட்டத்தரணி எனும் பட்டம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட ஒருவர் கோடீஸ்வரனாகவும் இன்னொருவர் எவ்வித வருமானமும் அற்றவராகவும் இருக்கலாம். இங்கேயும் தானம் வழங்குவது வரிசைக்கிரமப்படியே. அவர்கள் திரும்பவும் வரிசைக்கிரமப்படியே. இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, எவ்வளவு அதிகமான தானம் செய்கிறீர்களோ அதற்கேற்ற அளவை பெறுவீர்கள். அங்கே நீங்கள் செய்த தானத்தின் பலாபலனை தற்காலிகமாகவே பெறுகிறீர்கள். உங்கள் அடுத்த பிறவியை ஒரு செல்வந்த குடும்பத்திற்குள் எடுப்பீர்கள். இங்கோ நீங்கள் 21 பிறவிகளுக்கான ஆட்சி உரிமையை பெறுகிறீர்கள். இக்கருத்துக்கள் அனைத்தையும் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு கடதாசி துண்டை பார்த்தவாறு சொற்பொழிவை ஆற்றக்கூடாது. அனைத்தையும் உங்கள் புத்தியில் வைத்திருந்து சொற்பொழிவுகள் ஆற்ற வேண்டும். சிவபாபா ஞான கடலும் தூய்மை ஆக்குபவருமாக இருப்பது போன்று நாமும் ஆக வேண்டும். ஒரு குழந்தை எழுதியுள்ளார், எனது லௌகீக தந்தையே எனது ஆசிரியரும் ஆவார். நீங்களும் எனது ஆசிரியரும் எனது தந்தையும் ஆவீர்கள். அவர் எல்லைக்குட்பட்டவர், இவரோ எல்லையற்றவர். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற விடயங்களை கூறுகின்றார். ஒரு எல்லைக்குட்பட்ட தந்தை எல்லைக்குட்பட்ட விடயங்களையே உங்களுக்கு கூறுவார். அவர் எல்லைக்குட்பட்ட சந்தோஷத்தையே கொடுப்பார். எல்லைக்குட்பட்ட சந்தோஷத்தை கொடுப்பவருக்கும் சர்வோதயா என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவர் மீதும் கருணை காட்டுபவர்கள் சர்வோதயா. அனைவர் மீதும் கருணை காட்டுபவர்கள் அதுவும் பொய்யானதே. அவர்கள் அனைவர் மீதும் கருணை காட்டுவதில்லை. அதாவது உலகம் முழுவதற்குமே அவர்கள் கருணை காட்டுவதில்லை. உலகம் முழுவதிலும் உள்ள அனைவர் மீதும் தந்தை ஒருவரே கருணை கொண்டு அவர்களை தூய்மையாக்குகின்றார். உலகம் முழுவதிலும் உள்ள அனைவர் மீதும் தந்தை ஒருவரே கருணை கொண்டு அவர்களை தூய்மையாக்குகின்றார். அவர் தத்துவங்களையும் தூய்மையாக்குகின்றார். ஒரேயொரு உலகமே உள்ளது. அதுவே பின்னர் புதியதிலிருந்து பழையதாகுகின்றது. சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாகியுள்ளது. பௌத்தர்களின் நாடோ கிறிஸ்தவர்களின் நாடோ சொர்க்கமாக இருக்கவில்லை. அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவிப்பவர் தந்தையான சொர்க்க கடவுளை என்பதால் அனைவராலும் தந்தை நினைவு செய்யப்படுகிறார். அவரே விடுதலை அளிப்பவரும் வழிகாட்டியும் ஆவார். அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, சிறிது காலமே எஞ்சியுள்ளது. உங்கள் புத்தியில் யோகத்தை சரீரத்தில் இருந்து அனைவரிடம் இருந்தும் அகற்றுங்கள். நாங்கள் இப்பொழுது எங்கள் தந்தையிடம் செல்கிறோம். பின்னர் நாங்கள் கீழிறங்கி வந்து ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம். நீங்களே கதாநாயகனும் கதாநாயகினதும் பிரதான பாகங்களை நடிக்கிறீர்கள். தாய் தந்தை குழந்தைகள் அனைவருமே முயற்சி செய்பவர்கள். அதி உயர்ந்தவர்களில் நேசிக்கப்படுகின்ற பரமாத்மாவாகிய பரம தந்தை எங்களை முயற்சி செய்வதற்கு தூண்டுகிறார். பக்தி மார்க்கத்திலும் அவர் நினைவு செய்யப்படுகிறார். ஆனால் அவர் அவரை அறிய மாட்டார்கள். படைப்பவரும் படைப்பும் முடிவில்லாதது என ரிஷிகளும் முனிவர்களும் கூறுகிறார்கள். எனவே இன்றைய குருமார் எவ்வாறு தங்களை கடவுள் என கூற முடியும்? அவர்கள் தில்வாலா ஆலயத்தில் கருங்கல்லினால் ஆன ஆதி தேவனின் விக்கிரகங்களை நில மட்டத்தில் காண்பித்துள்ளார்கள். பின்னர் அச்சல்காரில் அமரத்துவ மாணவரின் இல்லத்தில் ஒரு தங்க விக்கிரகமும் உள்ளது. கீழே அவர் தபஸ்யா செய்கிறார். மேலே சொர்க்கத்தின் ஒரு தோற்றம் உள்ளது. அவை எங்களின் ஞாபகார்த்தங்களே. அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதால் அது சங்கம யுகமாகவே இருக்க வேண்டும். இந்நேரத்தில் பக்தி மார்க்கத்திற்குரியவர்களும் உள்ளனர். பாபா இச்சரீரத்தின் மூலம் தனது பௌதீக ஆலயத்தில் தன்னை பற்றிய ஞாபகார்த்தத்தை காண்கிறார். அவர் கூறுகிறார், இவை எனது ஞாபகார்த்தங்கள் என்பதை நான் காண்கின்றேன். உங்கள் ஞாபகார்த்தத்தையும் நீங்கள் காண முடியும். முன்னர் அது உங்கள் ஞாபகார்த்தம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. பூஜைக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து நீங்கள் பூஜை செய்பவர்களாக ஆகியுள்ளீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் தேவர்களாக இருந்து பின்னர் சத்திரியர்களாகி வைசியர்களாகி சூத்திரர்களாகி இப்பொழுது நாங்கள் பிராமணர்களாகியுள்ளோம். அம்சோ என்பதன் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். புதிய உலகம் எவ்வாறு பழையதாகுகின்றது? புதியது உருவாக்கப்படும் பொழுது பழையது அழிக்கப்படுகின்றது. நிச்சயமாக இங்கேயே பிரம்மா மூலம் ஸ்தாபனை நடைபெற வேண்டும். பிரஜைகள் இங்கேயே உருவாக்கப்படுகின்றார்கள். சூக்ஷ்ம உலகில் பிரம்மா தனியே அமர்ந்திருப்பதாக காட்டப்பட்டுள்ளது. படைப்பை உருவாக்கி முடித்ததும் அவர் ஒரு தேவதையாகுகின்றார். பிராமண குலத்தின் ரத்தினங்களாகிய நீங்கள் பிரஜைகளின் தந்தையான பிரம்மாவின் வாய் வழி தோன்றர்கள். நீங்களே சர்வோதயா அனைவர் மீதும் கருணையுள்ள தலைவர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் உங்கள் மீதும் ஏனையோர் மீதும் கருணை கொண்டுள்ளீர்கள். இரட்டை மேன்மையான சிவபாபா இங்கே அமர்ந்திருந்து உங்களை மேன்மையானவராக்குகின்றார். உண்மையில் ஒரே ஒருவரே ஸ்ரீ ஸ்ரீ என அழைக்கப்பட வேண்டும். தூய்மை ஆக்குபவரும் சகலருக்கும் ஜீவன் முக்தியை அருள்பவரும் ஒரே ஒருவரே ஆவார். இது போலியான பொம்மை உலகம். இங்கே கூறப்படும் யாவுமே பொய். படைப்பையும் படைப்பவரையும் பற்றி அவர்கள் பொய்யான கருத்துக்களையே கூறுகிறார்கள். பாபா உண்மையே பேசுகிறார். இதுவே சத்திய நாராயணனாகுகின்ற கதை என கூறப்படுகின்றது. நீங்கள் முன்னர் எவ்வாறு இருந்தீர்கள் என்பதையும் ஞானத்தின் மூலம் எவ்வாறு ஆகுகின்றீர்கள் என்பதையும் பாருங்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றும் அளவிற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் இல்லையற்ற தந்தையிடமிருந்து ஓர் இல்லையற்ற ஆஸ்தியை பெறுகிறீர்கள். இதனாலேயே ஸ்ரீமத் பகவத்கீதை கடவுளின் மேன்மையான வழிகாட்டலை கொண்ட கீதை என கூறப்படுகிறது. ஏனைய சமய நூல்கள் அனைத்தும் அதன் படைப்பே ஆகும். கீதையே தாயும் தந்தையும். கீதை பொய்யாக்கப்பட்டுள்ளதால் எவருக்கும் ஆஸ்தி கிடைப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இவ்விடயங்களை பற்றி அறிவீர்கள். பழையவர்கள் கெட்டிக்காரர்கள் என்றில்லை, பல புதியவர்கள் பழையவர்களையும் முந்தி செல்கின்றார்கள். பின்னர் வருபவர்களும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றார்கள். பாபாவிக்கு உரியவராகி உரிமையை கோருதல் என்பதன் ஒரு வினாடிக்கான விளையாட்டாகும். ஒருவரால் நிலைத்திருக்க முடியாவிட்டால் பாபாவால் என்ன செய்ய முடியும்? தேவைப்படுவதெல்லாம் புத்தியின் நம்பிக்கையும் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதுமே ஆகும். ஏனைய வருமானத்தில் பல வகைப்பட்ட சகுனங்கள் ஆதிக்கம் செலுத்துவது போல இங்கும் வெவ்வேறு சகுனங்கள் உள்ளன. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றாத போது தீய சகுனங்களை அனுபவம் செய்வீர்கள். இல்லையேல் அது மிகவும் சுலபமானது. நீங்கள் பாபாவினதும் மம்மாவினதும் குழந்தையாகுவீர்களே ஆனால் சந்தோஷ பொக்கிஷம் எனும் ஆஸ்தியை பெறுவீர்கள். ஒரையொருவரின் வழிகாட்டல்களை பின்பற்றுவதில் நன்மையுண்டு. அரை கல்பமாக நீங்கள் நினைவு செய்து வந்தவரை இப்பொழுது கண்டு கொண்டதால் அவரை நீங்கள் இருகப்பற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏன் குழப்பமடைகிறீர்கள்? பாபா கூறுகிறார், நாடகத்தின் படி உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காகவே மீண்டும் நான் வந்திருக்கின்றேன். நீங்கள் என்னுடைய வழிகாட்டல்களை பின்பற்றவே வேண்டும். புத்தியினால் என்னை நினைவு செய்யுங்கள். நான் வேறெந்த சிரமத்தையும் உங்களுக்கு கொடுப்பதில்லை. நீங்களே சொர்க்க ஆஸ்தியை பெறுபவர்கள். நேற்று இது சொர்க்கம், இன்று இது நரகம். சொர்க்கம் மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். நேற்று நாங்கள் அதிபதிகளாக இருந்தோம், ஆனால் இன்று நாங்கள் பிச்சைக்காரர்களாகியுள்ளோம். இது இளவரசனில் இருந்து பிச்சைக்காரனாக மாறும் நாடகமாகும். அது மிகவும் சுலபமான ஒரு விடயம். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதில்லை. இதற்கே முயற்சி தேவைப்படுகின்றது. சன்னியாசிகள் கூறுகிறார்கள், உங்களுக்கு கோபம் வந்தால் உங்கள் வாயில் ஒரு மணியை போட்டுக் கொள்ளுங்கள். இவ்வுதாரணங்கள் அனைத்தும் இந்நேரத்தையே கூறுகின்றன. ரீங்காரம் செய்யும் வண்டின் உதாரணமும் இங்கிருந்தே வந்தது. அவை அழுக்கடைந்த பூச்சிகளை தம்மை போல் ஆக்குகின்றன. அது ஓர் அற்புதமே. நிச்சயமாகவே அனைவரும் அழுக்கடைந்த பூச்சிகளைப் போலாகிவிட்டார்கள். பிராமணர்களாகிய நீங்களே அவர்களை சுற்றி ரீங்காரம் செய்ய வேண்டும். நிச்சயமாகவே அனைவரும் அழுக்கடைந்த பூச்சிகளைப் போலாகிவிட்டார்கள். பிராமணர்களாகிய நீங்களே அவர்களை சுற்றி ரீங்காரம் செய்ய வேண்டும். சில பிராமணர்கள் பறப்பதற்கு ஆயத்தமாகுகிறார்கள். சிலர் சூத்திரர்களாகவே இருக்கிறார்கள். பாம்பின் உதாரணமும் இங்கிருந்தே வந்தது. உங்களை ஓர் ஆத்மா என கருதுங்கள். ஏனெனில் நீங்கள் பழைய தோலை நீக்கிவிட்டு புதிய தோலை சத்திய யுகத்தில் எடுப்பீர்கள். தந்தையே ஞானக்கடல், கீதையோ சின்னன் சிறியது. அவர்கள் வாசகங்களை மனனம் செய்வதால் அனைவரும் அவற்றினால் கவரப்படுகின்றார்கள். சில பிராமணர்கள் பறப்பதற்கு ஆயத்தமாகிறார்கள். சில சூத்திரர்களாகவே இருக்கிறார்கள். பாம்பின் உதாரணமும் இங்கிருந்தே வந்தது. உங்களை ஓர் ஆத்மா என கருதுங்கள். ஏனெனில் நீங்கள் பழைய தோலை நீக்கிவிட்டு புதிய தோலை சத்திய யுகத்தில் எடுப்பீர்கள். தந்தையே ஞானக்கடல், கீதையோ சின்னஞ்சிறியது. அவர்கள் வாசகங்களை மனனம் செய்வதால் அனைவரும் அவற்றினால் கவரப்படுகிறார்கள். கீதையை கற்றவாறே நாங்கள் கலியுக முடிவை அடைந்தோம். எவருமே ஜீவன் முக்தியை பெறவில்லை. நான் உங்களுக்கு சிறிதளவு ஞானத்தை கொடுக்கிறேன், அதனால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். நீங்கள் மிகவும் இனிமையானவர்களாக வேண்டும், ஞானத்தை கிரகியுங்கள். நீங்கள் ஞானத்தை கடைய வேண்டும், அதிகாலை வேளையில் இந்த ஆன்மீக தொழிலை செய்யுங்கள். நீங்கள் பெரியதொரு வருமானத்தை சம்பாதிப்பீர்கள். காலையில் ஆத்மா புத்துணர்ச்சி அடைகிறார். இந்த பயிற்சியை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்வதால் அது உங்களுக்குள் பதிந்துவிடும். இதனை இப்பொழுது செய்பவர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்து பெறுவார்கள். நம்பிக்கையுள்ள புத்தி வெற்றி அடையும், சந்தேக புத்தி அழிவை ஏற்படுத்தும். நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டு கொண்டீர்கள், இதனை பற்றி சந்தேகத்தை ஏன் உருவாக்க வேண்டும்? சிவபாபா உங்களை உலக அதிபதிகளாக்குகிறார், நீங்கள் அவரை ஏன் மறக்க வேண்டும்? நீங்கள் இந்த ஞான ரத்னங்களை அதிகளவில் விரும்ப வேண்டும். மகாதானியான பாபா உங்களை உலக அதிபதிகளாக்குகிறார். ஒவ்வொரு ஞான ரத்தினமும் பல மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியானவை. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ காணாமல் போய் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். அனைவர் மீதும் கருணை உள்ளவராக இருந்து தூய்மையற்ற உலகை தூய்மையாக மாற்றுங்கள். இரண்டாவது, அமிர்த வேளையில் ஆன்மீக வியாபாரத்தை செய்து வருமானத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். ஞான கடலை கடையுங்கள். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையிடமிருந்து பெறுகின்ற அன்பான பராமரிப்பினால் உங்கள் வாழ்க்கையை இலகு யோகியாக ஆக்குவதன் மூலமாக நினைவு சுரூபமாக சக்தி சுரூபமாகவும் ஆகுவீர்களாக. உலகில் உள்ள மக்கள் அனைவரும் கடவுளை தங்களது தந்தை என அழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் அவரது பராமரிப்பையோ கற்பித்தல்களையோ பெறுவதில்லை. முழு கல்பத்திலும் இந்நேரத்திலேயே வெகு சில ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த பாக்கியத்தை பெறுகிறீர்கள். இந்த பராமரிப்பின் நடைமுறை ரூபம் இலகு யோகி வாழ்க்கையாகும். குழந்தைகள் எந்த கஷ்டமானவற்றிலும் முகம் கொடுப்பதை தந்தை காண விரும்புவதில்லை. குழந்தைகள் அதிகளவு சிந்திப்பதால் அனைத்தையும் தங்களுக்கு கஷ்டமாக்கிக் கொள்கின்றனர். ஆயினும் நினைவு சுரூபமாக இருக்கின்ற சம்ஸ்காரங்கள் வெளியாகும் போது நீங்கள் சக்தியை பெறுவீர்கள். ஸ்லோகம். சதா கவலையற்ற ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கு ஆத்மா பற்றியும் கடவுள் பற்றிய எண்ணங்களே இருக்கட்டும். ஓம் சாந்தி.